நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் திருமதி சாந்தினி புவனேந்தர் ராஜா அவர்களே.
வணக்கம் ரேணுகா, மற்றும் வணக்கம் எஸ்பிஎஸ் நேயர்களே.
இன்று நாங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற நாட்டிய நிறுவனம், அதாவது மொழிபெயர்ப்பு தொடர்பான பல சேவைகளை வழங்கி வருகின்ற நாட்டிய நிறுவனத்தால் நடத்தப்படுகின்ற பரீட்சைகள் தொடர்பிலும் அவற்றிற்கு எப்படி தோற்றுவது என்பது தொடர்பிலும் அறிந்து கொள்ள இருக்கிறோம். முதலில் எங்களுக்கு சொல்லுங்கள், இந்த நாட்டிய நிறுவனம் என்னென்ன வகையான பரீட்சைகளை எல்லாம் நடத்துகிறது என்று?
நான் இது பற்றிய பதிலை சொல்வதற்கு முதல் நான் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். இந்த நேர்காணலானது மொழிபெயர்ப்பு பற்றியது என்பதால் இதில் நான் ஆங்கில சொற்களையும் பயன்படுத்த வேண்டியிருக்கும் என்பதை நான் முன்கூட்டியே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போது நான் உங்களுடைய கேள்விக்கு வருகிறேன். இங்கு வந்து பல தரப்பட்ட தேர்வுகள் நாட்டியால் நடத்தப்படுகின்றன. அவற்றை நான் ஆங்கிலத்தில் குறிப்பாக சொல்கிறேன். ஏனென்று சொன்னால் பொதுவாக இதை வந்து நாங்கள் தமிழ் படுத்தி சொல்லுகின்ற போது பலருக்கு அது விளங்காமல் இருக்கலாம். அந்த வகையில் இந்த பரீட்சைகள் வந்து முக்கியமாக 5 வகையான பரீட்சைகள் நடைபெறுகின்றன. ப்ரொஃபஷனல் சர்டிஃபைட் இன்டர்பிரேட்டர், அது வந்து தேர்ச்சி பெற்ற மொழிபெயர்ப்பாளர்களுக்கான இன்டர்பிரேட்டர் டேக்கில் நாங்கள் வந்து சிலர் வந்து மொழிபெயர் துறைப்பதென்றும் கூறுவார்கள், ஆனால் அது மொழிபெயர்ப்பாளர்கள் என்றே நான் குறிப்பிடுகிறேன். அடுத்தது வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபைடு இன்டர்பிரேட்டர், அது வந்து பகுதி தேர்ச்சி பெறுவதற்கான தேர்வு. மூன்றாவது வந்து சர்டிஃபைடு ஸ்பெஷலிஸ்ட் இன்டர்பிரேட்டர், அது ஒரு சிறப்பான உறுதிப்படுத்தப்பட்ட சிறப்பு மொழிபெயர்ப்பாளர்களுக்கான ஒரு பரீட்சை. மற்றது வந்து கான்ஃபரன்ஸ் இன்டர்பிரேட்டர் டெஸ்ட். அடுத்தது வந்து சர்டிஃபைட் டிரான்ஸ்லேட்டர்ஸ் டெஸ்ட். சர்டிஃபைட் டிரான்ஸ்லேட்டர்ஸ் டெஸ்ட் என்று கூறும்போது அது வந்து எழுத்து மூலமான மொழிபெயர்ப்பாளர்களாக வருபவர்களுக்கான அந்த தேர்வு அந்த 5வது. இந்த பரீட்சைகளில் தேர்வுகளில் தேர்ச்சி அடைபவர்கள் அவர்கள் இன்டர்பிரேட்டர்ஸ் ஆகவும் மற்றது டிரான்ஸ்லேட்டர்ஸ் ஆகவும் தொழிலாற்றலாம். இவற்றை தவிர CCL என்று சொல்லப்படுகின்றது, அது வந்து அதற்கான விரிவாக்கம் வந்து கிரெடென்ஷியல் கம்யூனிட்டி லாங்குவேஜ் டெஸ்ட். மற்றது CLA என்று சொல்லப்படுகின்றது, கம்யூனிட்டி லாங்குவேஜ் 8 டெஸ்ட். இவற்றையும் நாட்டி நிறுவனம் இவற்றையும் நடத்துகின்றது. இந்த தேர்வுகளானது இப்போது தற்போதைய இந்த COVID-19 கட்டுப்பாடுகளுக்கு இணங்க இணைய வழியாக, அதாவது மைக்ரோசாஃப்ட் டீம் வழியாகத்தான் நடைபெறுகின்றன.
சரி, நீங்கள் குறிப்பிட்டது 2 விதமான பரீட்சைகள். ஒன்று நாட்டிய சான்றிதழ் பெறுவதற்கான 5 வகையான பரீட்சைகள், மற்றது CCL தொடர்பான பரீட்சை. இந்த பரீட்சைகளை எழுத தயாராகுபவர்கள் எங்கே உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுங்கள். அதே போன்று பல தனியார் வகுப்புகள் எல்லாம் கொடுக்கப்படுகின்றன. நாட்டிய வகுப்பு, CCL வகுப்பு என்றெல்லாம் சொல்லி தனியார் வகுப்புகள் நடைபெறுகின்றன. இந்த வகுப்புகள் நாட்டிய அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டவையா?
இப்பரீட்சைக்கு ஆயத்தப்படுத்துவதற்கான உதவி என்று பார்த்தால் நாட்டி வந்து இதற்கான கட்டைநர்களை, அதாவது ஒரு பயிலரங்குகளையோ அல்லது பயிற்சி நெறிகளையோ அவர்கள் நடாத்துவதில்லை. அதே நேரம் நீங்கள் தனியார்கள் வந்து இந்த வகுப்புகளை நடாத்துகிறார்கள் என்று சொல்கிறீர்கள். நாட்டி நிறுவனத்தால் அவை அங்கீகரிக்கப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை. என்னென்று சொன்னால் அவர்கள் வந்து முக்கியமாக இந்த தேர்வுகளுக்கான மாதிரி பரீட்சைகளை இணையதளத்தில், நாட்டு இணையதளத்தில் பதிந்திருக்கிறார்கள். அங்கு போய் அந்த பரீட்சார்த்திகள் வந்து இந்த பரீட்சைகளுக்கு தோற்ற விரும்புபவர்கள் அவர்கள் வந்து நாட்டு இணையதளத்தில் சென்று இந்த மாதிரி பரீட்சைகள் மூலமாக அவர்கள் பயிற்சி பெற்றுக் கொள்ளலாம், தாங்களாகவே பயிற்சி பெற்றுக் கொள்ளலாம். மற்றபடி இதற்கான பயிலரங்குகளையோ அல்லது பயிற்சி நெறிகளையோ நாட்டி நடத்துவதில்லை. அதே நேரம் இன்னொன்று சொல்ல வேண்டும், இந்த நாட்டி சான்றிதழ் பரீட்சைகள் என்று சொல்லும் போது அவை கொஞ்சம் அவற்றை விட நாட்டி CCL பரீட்சைகள் வந்து இலகுவானவை. ஆகவே இந்த பரீட்சைக்கு தோற்ற விரும்புபவர்கள் தாமாகவே அந்த போதிய அளவு பயிற்சியை எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் இவை மிக இலகுவான பரீட்சைகள். மற்றபடி நாட்டி சர்டிஃபிகேஷன் தேர்வுகள் என்று சொல்லும் போது அவற்றையும் அவர்கள் தாமாகவே தான் பயில வேண்டும். ஆனாலும் சில கல்வி நிறுவனங்கள், உதாரணமாக RMIT பல்கலைக்கழகம், மற்றது மொனாஷ் பல்கலைக்கழகம், மற்றது மக்வாரி பல்கலைக்கழகம் போன்றவை சில கற்கை நெறிகளை நடாத்துகின்றன. கற்கை நெறிகள் என்று கூறும் போது சில பல்கலைக்கழகங்கள் ஷோர்ட் கோர்சஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த குறுகிய கால கற்கை நெறிகளை நடத்துகின்றன. அவற்றுக்கு இவர்கள் தோற்றலாம். அதேவேளை இந்த குறுகிய கால கற்கை நெறிகள் ஆங்கிலத்தில் தான் நடத்தப்படுகின்றன. ஆனால் ஆரம்பத்தில் நடத்தப்படுகின்ற கற்கை நெறியானது அவர்கள் இந்த குறுகிய கால கற்கை நெறிகளோடு மேலும் டிப்ளமா மற்றும் அட்வான்ஸ் டிப்ளமா பட்டியம் மற்றும் ஏற்பட்டிய கற்கை நெறிகளையும் நடத்துகிறார்கள். அவை வந்து தமிழும் ஆங்கிலமும் கலந்த தமிழிலும் அவை நடத்தப்படுகின்றன. நாட்டியின் தேர்வுகளுக்கு ஏற்ற வகையில் தான் ஆரம்பத்தியின் இந்த கற்கை நெறிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஆனப்படியால் இங்கு கற்பவர்கள் நாட்டிக்கு நேரடியாக போய் தேர்வை செய்கின்ற போது அவர்களுக்கு அது மிக இலகுவாக இருக்கும்.
அடுத்ததாக இந்த சிசிஎல் பரீட்சையை எடுத்துக்கொண்டால் ஆஸ்திரேலியாவுக்கு குடியேற விரும்புபவர்கள் சிசிஎல் பரீட்சை ஊடாக மேலதிகமாக 5 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம் இல்லையா? அதனால் தான் இந்த சிசிஎல் பரீட்சை மிக பிரபலமானதாக இருக்கின்றது ஆஸ்திரேலியாவுக்கு குடியேற விரும்புபவர்கள் மத்தியில். அது எவ்வாறு செயற்படுத்தப்படுகிறது என்று சொல்ல முடியுமா?
இங்கு ஆஸ்திரேலியாவில் திறமை அடிப்படையில் பதிவிட உரிமைக்காக விண்ணப்பம் செய்பவர்கள் இந்த சிசிஎல் தேர்வில் தேர்ச்சி அடைந்து அந்த 5 புள்ளிகளை பெற்றிருக்கும் பட்சத்தில் குடிவரவு திணைக்களம் அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இவர்களுக்கு ஏற்கனவே இருக்கின்ற புள்ளிகளுடன் இதையும் சேர்த்துக் கொள்வதால் இவர்களுக்கான அந்த பதிவிட உரிமைக்கான சாத்தியம் கூடுதலாக இருக்கும். இது இங்கு ஆஸ்திரேலிய சமூகத்தில் இலகுவாக தொடர்பாடக்கூடிய அந்த ஆற்றலை சோதிக்கின்ற ஒரு பரீட்சை என்று கூறலாம்.
இதேவேளை இந்த சிசிஎல் பரீட்சையில் சித்தியடைந்த ஒருவர் ஒரு இன்டர்பிரிட்டராக அல்லது டிரான்ஸ்லேட்டராக பணிபுரிய முடியுமா?
நாட்டியின் இந்த சிசிஎல் தேர்வில் அந்த தேர்வானது குறிப்பாக சமூகம் சார்ந்த ஒன்றை தவிர இது தொழில் சார்ந்த ஒரு பரீட்சை ஒரு தேர்வு அல்ல. ஆகையால் இதில் தேர்ச்சி அடைப்பவர்களுக்கு நாட்டி இன்டர்பிரிட்டர்ஸ் அல்லது டிரான்ஸ்லேட்டர்ஸுக்கான தகவலை அவர்கள் கொடுப்பதில்லை. அவர்களுக்கு சுருக்கமாக சொல்ல போனால் அவர்களுக்கு நாட்டி குவாலிஃபிகேஷன் கிடைக்காது. ஆனால் மொழிபெயர்ப்பாளர்களாக பணியாற்றுவதற்கு நாட்டி நடத்துகின்ற தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டுமா என்று அப்படி நாங்கள் கேட்டால் ஒரு கேள்வியே அதற்கு இல்லை என்று தான் நான் பதில் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் நாட்டி தகைமை இல்லாதவர்களுக்கும் கூட அவர்களும் கூட மொழிபெயர்ப்பாளர்களாக பணியாற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நாட்டி தகைமை கட்டாயம் இல்லை என்று தான் கூற வேண்டும். ஆனால் மொழிபெயர்ப்பாளர்களை பணிக்கமர்த்துபவர் அதாவது தொழில் வழங்குநர்கள் மற்றும்படி முகவர்கள் நாட்டியில் தேர்ச்சி பெற்ற மொழிபெயர்ப்பாளர்களுக்கே முதலிடம் கொடுப்பார்கள். தொழில் வழங்குனர் என்று கூறும்போது அது வந்து ஒரு முகவராகவோ அல்லது துறைசார் வல்லுநராகவோ கூட இருக்கலாம். மற்றபடி தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டும்தான் இத்துறையில் பணியாற்றலாம் என்பது இல்லை. அத்துடன் தேர்ச்சி பெறாத சிலர் தேர்ச்சி பெற்ற சிலரை விடவும் நேர்த்தியாக அவர்கள் மிகவும் திறமையாக பணியாற்றுகிறார்கள் என்பதை கூட இங்கு நான் குறிப்பிட்டே ஆக வேண்டும். இங்கு இன்னும் ஒன்று விஷயம் என்னென்று சொன்னால் ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற ஒரே ஒரு ஸ்தாபனம் அதாவது நிறுவனம் நாட்டிதான். இந்த இதற்கான பரீட்சைகளை நடத்தி அந்த அங்கீகாரத்தை கொடுக்கின்ற ஒரே ஒரு நிறுவனம் இலாப நோக்கற்ற நிறுவனம் நாட்டிதான்.
அடுத்ததாக ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. குறிப்பாக இந்த சிசிஎல் பரீட்சையை எழுதுபவர்கள் பல நாடுகளைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். தமிழ் மொழியை எடுத்துக்கொண்டால் இலங்கை, இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர் என்று ஆஸ்திரேலியாவில் குடியேற விரும்புகின்ற பலர் இந்த பரீட்சைக்கு தோற்றுவார்கள். ஆனால் இந்த பரீட்சையில் கையாளப்படுகின்ற மொழி நடை அல்லது உரையாடல்களின் போது கையாளப்படுகின்ற மொழி நடை எல்லோராலும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமா? ஏனென்றால் பிரதேச வாரியான வழக்குகளை பயன்படுத்துகின்ற போது சில நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு அது கடினமாக இருக்கும் இல்லையா? பரீட்சையின் போது இந்த உரையாடல்கள் எப்படி கையாளப்படுகின்றன?
நாட்டி வந்து ஒரு பொதுவான மொழிக் கொள்கையை தான் கொண்டது. நீங்கள் குறிப்பிட்டது போல ஒவ்வொரு நாட்டிலும் என்பதற்கும் அப்பால் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள வெவ்வேறு பிரதேசங்களில் கூட வேறு வேறு விதமாக பேசுவார்கள். குறிப்பாக சொல்ல போனால் இங்கு தமிழ் மொழியை எடுத்துக்கொண்டோம் என்றால் வெவ்வேறு நாடுகள் மட்டுமல்ல ஒரே நாட்டில் வெவ்வேறு பகுதிகளில் இருந்தும் வருகின்ற தமிழர்களுக்குள் அவர்களது அவரது பேச்சு மொழி, வட்டார மொழி, பிரதேச மொழி என்பன வேறுபடுகின்றன. அவர்கள் பேசுகின்ற பாங்கு, பயன்படுத்துகின்ற சொற்பதங்கள், உச்சரிப்பு போன்றவையெல்லாம் வேறுபடுகின்றன. உதாரணமாக சொல்ல போனால் இலங்கை தமிழர் விளங்குகிறதா என்பதை இந்திய தமிழர்கள் புரிகிறதா என்று கூறுவார்கள். கதைப்பது என்பதை அவர்கள் பேசுவது என்று சொல்வார்கள். சாதாரண பேச்சு வழக்கிலும் அவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள். அதே நேரம் உச்சரிப்பு வேறுபடுவதும் உண்டு. இலங்கை தமிழர் வந்து ஓம் என்பதற்கு பதிலாக அவர்கள் ஆம் ஆமாம் என்றெல்லாம் சொல்வார்கள். அப்படியான அந்த வேறுபாடுகள் இருக்கிறது. இப்போது இலங்கை, இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் இருந்தெல்லாம் இங்கு பலரும் வந்து வருகிறார்கள். இங்கு குடியேறுவது வழக்கம். ஆனால் இப்படியான பட்சத்தில் என்ன நடக்கிறது என்று சொன்னால் இந்த தேர்வுகளை தயாரிப்பவர்களும் அதை மதிப்பீடு செய்பவர்களும் எக்ஸாமினர்ஸ் என்று சொல்லுவோமே, அவர்களும் வந்து நிலைமையை விளங்கிக் கொண்டு இப்போது பொது மொழி என்று நாங்கள் சொன்னாலும் இப்ப நல்ல தமிழ் என்று சொல்லும் போது தூய தமிழ் என்று சொல்லும் போது பரவலாக இப்படியான பரீட்சைகளில் அந்த தூய தமிழை பயன்படுத்துவது உண்டு. ஆனாலும் அங்கு பேச்சு தமிழும் சில வேளைகளில் இடம்பெறலாம். அவ்வாறான சமயங்களில் அந்த தேர்வாளர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்கள் வந்து நான் நினைக்கிறேன் இப்படியான சொற்கள் பயன்படுத்தப்படுகின்ற போது அவர்களுக்கு விளங்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் அதில் தடுமாறுவார்கள், அல்லது பிழையாக சொல்வார்கள், அல்லது ஆங்கிலத்திலோ தமிழிலோ வேறு சொற்களை பயன்படுத்தக்கூடும். ஆனால் இவ்வாறான வேளைகளில் எக்ஸாமினர்ஸ் வந்து அதற்காக பரீட்சார்த்திகளுக்கு புள்ளிகளை கழிக்க, அதாவது புள்ளிகளை வெட்ட மாட்டார்கள் என்றுதான் நினைக்கிறேன். அத்துடன் இன்னொன்று வந்து, தூய தமிழ் என்பது அனைத்து தமிழர்களுக்கும் ஒன்றுதான். அவர்கள் இந்த நாட்டில் வாழ்ந்தாலும் தூய தமிழ் என்பது எல்லோருக்கும் ஒன்றுதான். பேச்சு தமிழ் தான் வேறுபடுகிறது. அதையும் நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். எனக்கா
சரி, நாட்டி சான்றிதழ் பரீட்சைகள் மற்றும் சிசிஎல் பரீட்சை எதுவாக இருந்தாலும் அதில் தோற்ற விரும்புபவர்கள் மேலதிக விவரங்களை எங்கே பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுங்கள்.
அனைத்து விவரங்களையும் நாட்டி இணையதளத்தில் பெற்றுக் கொள்ளலாம். நாட்டி என்று கூகுள் செய்து அதை பெற்றுக் கொள்ளலாம். நான் இப்போது உங்களுக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கு வந்து நாட்டியின் மின்னஞ்சல் முகவரியை கொடுக்கலாம். info@info@naati.com.au. அதை மீண்டும் சொல்கிறேன், info@naati.com.au. அத்துடன் தொலைபேசி இலக்கம், அந்த தேசிய அலுவலகம் நேஷனல் ஆஃபீஸ் உடைய தொலைபேசி இலக்கத்தையும் கொடுக்கிறேன். 1300557 47 1300557 470. இந்த இலக்கங்களில் தொடர்பு கொண்டும் இந்த அவர்கள் இந்த விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். இது வந்து நேஷனல் ஆஃபீஸ் உடைய தொலைபேசி இலக்கம். ஆனால் ஒவ்வொரு மாநிலத்துக்குமான தொலைபேசி இலக்கங்களும் அவர்கள் நாட்டி இணையதளத்தில் சென்று பெற்றுக் கொள்ளலாம்.
நிறைவாக, ஆஸ்திரேலியாவில் நிறைய பேர் நாட்டி அங்கீகாரம் பெறாமல் மொழிபெயர்ப்பாளர்களாக கடமையாற்றி கொண்டிருக்கலாம். அவர்கள் நாட்டியால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிபெயர்ப்பாளராக வர வேண்டும் என்றால் என்ன செய்வது?
நாட்டி அக்ரிடேஷன், அதாவது அந்த சான்றிதழை பெற வேண்டும் என்றால் அவர்கள் அந்த பரீட்சைக்கு தோற்ற வேண்டும். ஆனால் இப்போது அநேகமாக கூடுதலாக மொழிபெயர்ப்பாளர்களாக பணியாக்கிக் கொண்டு இருப்பவர்கள் பெரும்பாலும் அவர்கள் இந்த சான்றிதழை கொண்டிருப்பவர்களாகத்தான் இருக்கிறார்கள். தற்போது ஒரு காலம் இருந்தது, ஒரு காலத்தில் எந்தவித சான்றிதழும் இல்லாமல் வேலை செய்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது வந்து அநேகமானவர்களிடம் இருக்கிறது. ஆனால் சிலர் இருக்கிறார்கள், சிலர் இப்போதும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் நாட்டி சான்றிதழ் இல்லாதவர்களாக, அந்த அங்கீகாரம் பெறாதவர்களாக. அவர்கள் வந்து நாட்டி இணையதளத்தில் போய் பதிவு செய்து கொள்ளலாம். தங்களை அங்கு பதிவு செய்து அதன் பிறகு அவர்கள் வந்து அந்த விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டும். விண்ணப்பத்தை அனுப்பிய பிறகு நாட்டி வந்து அவர்களை தொடர்பு கொண்டு ஒரு அவர்கள் விண்ணப்பத்தை அனுப்பினதிலிருந்து அவர்கள் ஒரு நான் நினைக்கிறேன் 7 வேலை நாட்களுக்குள் அவர்கள் வந்து பதில் கொடுப்பார்கள். அனுப்படியால் அவர்கள் வந்து முக்கியமாக நாட்டி இணையதளத்தில் சென்று இதற்கான விவரங்கள் அனைத்துமே அங்கே இருக்கின்றன. அனுப்படியால் அவர்கள் வந்து அங்கு சென்று அந்த விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம்.
மிக நன்றி திருமதி சாந்தினி புவனேந்தர் ராஜா. நாட்டி நிறுவனத்தால் நடத்தப்படுகின்ற பரீட்சைகள் தொடர்பில் தெளிவாக விளக்கினீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி எஸ்பிஎஸ் தமிழுக்கும் உங்களுக்கும் நன்றி ரேணுகா. நன்றி, வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.